இந்த வருஷம் ஆரம்பத்தில் சங்கீதம் 22 படிக்க ஆரம்பித்தோம். அற்புதமான சங்கீதம், ரொம்ப பிரத்யேகமான சங்கீதம். இன்னைக்கு பராமரிப்பில் நம்ம அதை உலகத்தில் குட் ஃப்ரைடே அப்படின்னு இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை பாடுகளை நினைவு கூறுற ஒரு நாள். அதில் ஒரு சுவிசேஷத்தை நாம் பரப்பணும், இந்த நம்முடைய சத்தியங்களை பரப்பணும் என்பதற்காக ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி போன நேற்று ரிலீஸ் பண்ணோம். நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய 12 பாடுகள், இதனோட பிரத்யேகம் என்னன்னா மத்தேயு யோவான் சுவிசேஷங்களில் அவங்க என்ன பார்த்தாங்களோ எழுதுறாங்க, நிருபங்களில் ஆவியானால் ஏவப்பட்டு எழுதுறாங்க, ஐசாயால கடவுள் சொல்றாரு. ஆனா சங்கீதம் 22 இயேசு தன் சொந்த வாயால் தான் அனுபவிக்கிற பாடுகளை பல விதங்களில் அடையாள மொழிகள் மூலமாக நமக்கு விவரிக்கிறத நாம் பார்த்து வருகிறோம். 12 பாடுகளை பார்க்கிறோம். அவர் முதல்ல கைவிடப்படுறது, இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுறாரு, ஆனால் ஜபத்துக்கு பதில் இல்லை. அவர் விசுவாசத்தில் சோர்வடையக்கூடிய சூழ்நிலை, அந்த சோர்வில் தன் விசுவாசத்தை பலப்படுத்தும்படிக்கு விசுவாச வாதத்தோடு விசுவாச முறையோடு முப்பிதாக்களுக்கு ஒன்று நம்பினாங்க, நீங்கள் அவங்கள காப்பாத்துனீங்கன்னு தன்னை ஊக்கப்படுத்திக்கிறார். அந்த சோர்வை அவர் அனுபவித்தார். மனிதர்களுடைய நிந்தை, அவருடைய பரியாசம், தாக்குதல், மயங்கி போ விழுவுறது, அவருடைய நீர்களப்பு, குத்தப்பட்டது, மெலிஞ்சி போகிறது, அவமானமான பார்வை, தன்னுடைய உடையை பங்கு போட்டு அவரை நிர்வாணப்படுத்தின இந்த 12 பாடுகளை நாம் பார்த்து வருகிறோம். பார்த்து இது வரைக்கும் வந்த நாம் இதெல்லாம் முடிச்சு இறுதியாக இப்போ கடைசியில் அவருடைய இறுதியான விடாமுயற்சியின் ஜபத்துக்கு வருகிறோம். இந்த ஜபம் முடிந்த பிறகு அவர் அந்த சிலுவையில் வெற்றி சிறக்கிறத நாம் பார்க்கிறோம். அதனால தான் இன்னைக்கு அந்த தலைப்பு 19:20-21 வசனங்களுக்கு வந்து மிக உயர்ந்த விடாமுயற்சியின் ஜபம், த அல்டிமேட் இம்பார்ச்சுனேட் ப்ரேயர். எத்தனையோ பேர் விடாமுயற்சியின் ஜபம் பண்ணியிருக்கலாம், ஆனால் எல்லா ஜபங்களில் விட மிக உயர்ந்த உச்சக்கட்ட விடாமுயற்சியின் ஜபம் இதுதான், இயேசு சிலுவையில் செய்த ஜபம் தான். அதனோட விளக்கமாகத்தான் நமக்கு 19:20-21 வருகிறது. நான் படிக்கிறேன் 19 வசனம். ஆனாலும் கர்த்தாவே, இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதையும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும், என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் தூஷணத்திற்கும் தப்புவியும், என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், திடீர்னு ஒரு வார்த்தை வருது, ஓகே, நான் காண்டா மிருகத்தின் கொம்புகளின் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். இங்க கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா இத்தனை நேரம் அவர் சொல்லி வந்த, ஆக்சுவலா இது ஒரு வசனமாவே போட்டிருக்குது, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில எனக்கு செவி கொடுத்து அருளினீர். இங்கிருந்துதான் அவருடைய வெற்றி சிறப்பு, வெற்றி கோஷம் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த சங்கீதனுடைய டோனே மாறி போய் வெற்றியின் துதியாக மகிமையாக நாம் பார்க்க போறோம். அதனாலதான் இதுதான் கடைசி அவருடைய விடாமுயற்சியின் ஜபம். அது ஏறெடுத்த உடனே கடைசியில் அந்த வசனத்துல எனக்கு செவி கொடுத்து அருளினீர். இந்த இறுதி விடாமுயற்சியின் ஜபத்தை பார்ப்போம். கிறிஸ்துவுடைய விடாமுயற்சியின் ஜபத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருக்கோம். கெத்செமனே தோட்டத்துல மிகுந்த சிலுவைக்கே போகல, மிகுந்த மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இரத்த நாணல்கள்லாம் வெடிஞ்சி தன்னுடைய தோல்ல இருக்கிற அந்த ஓட்டைகள்னால பெருந்துளிகள் தரையில் விழுந்ததை பார்க்கிறோம். ரத்தம் பெருந்துளிகள், எந்த அளவுக்கு விடாமுயற்சி அதுல இருந்துச்சு பாருங்களேன். ஏன் அவரை யாராவது காயப்படுத்தினாங்களா? இல்ல, அவருக்கு இருந்த அந்த விடாமுயற்சியின் வியாகுலம், அந்த வியாகுலத்தில் அந்த தூங்கிட்டு இருக்கிற பரிதாகமான சீஷர்களுக்கிட்டையும் மன்றாடி கேட்கிறாரு, என்னோடு ஜபம் பண்ணுங்க, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே இப்படி விடாமுயற்சி இருந்துச்சுன்னா அவர் சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்மளால யோசிச்சு பார்க்க முடியும் எவ்வளவு பயங்கரமான விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சியோடு அவர் மன்றாடிக்கிட்டு இருக்கிறார். நடுவுல அந்த வியாகுலம், கண்ணீர், வேதனை அவர் அனுபவிச்சுட்டு இருக்கும் போது, இப்படி ஒரு தீவிரமான ஜபத்துல ஈடுபட்டிருக்கும் போது நடு நடுவுல அவருக்கு ஒரு மனசெதறல் ஏற்படுகிறது. அவருடைய உடம்பு பாடுகள் ஒரு பக்கம், இந்த மக்களுடைய பரியாசம் ஒரு பக்கம், இந்த சத்துருக்களுடைய தாக்கம் ஒரு பக்கம். நம்மளா இருந்தோம்னா நம்ம ஜபம் பண்ணும்போது ஒரு சின்ன தடங்கள் வந்தா போதும், என்ன அத்தோடு ஜபத்தை மூட்டை கட்டி வச்சிடுறது இல்லைங்களா, முடிஞ்சு போச்சு ஜபம், ரொம்ப தலைவலிக்கிறது அதனால ஜபம் முடிஞ்சு போச்சு. இல்லை ஏதாவது ஒரு யாரோ வந்து கூப்பிடுறாங்க, ஏதோ ஒரு தலைவலி, யாரோ ஒன்று சத்தம் போடுறாங்க, ஏதோ ஜபம் முடிஞ்சு போச்சு. ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ் போதும் நம்மளை ஜபத்துல இருந்து நிறுத்துறதுக்கு இல்லைங்களா. ஆண்டவர் இத்தனை தடையேற்பு, இத்தனை தாக்குதல், இத்தனை உடம்பு வேதனைக்கு இருந்தாலும் அந்த காரியங்கள்லாம் தன்னுடைய ஜபத்துல இருந்து தன்னை திசை திருப்பாம அந்த காரியங்களே தன்னுடைய ஜபத்தை ஊக்கப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறார். என்ன அதிசயம், இந்த காரியங்கள்லாம் தன்னை ஜபத்துல இருந்து திசை திருப்புறதில்ல. எந்த காரியங்கள் அவரை வேதனைப்படுத்துதோ, தன்னுடைய சத்துருக்களுடைய தாக்கமோ, அது எல்லாமே அந்த விடாமுயற்சியின் ஜபத்தை இன்னும் அதிக ஊக்கப்படுத்துவதற்காக பயன்படுத்துறார். அதை தான் நம்ம 1-18 வரைக்கும் அந்த வலியும் எடுத்துக்கிறார், அந்த வேதனையும், அந்த தாக்குதலோ, மயங்கி விழுறதும், சத்துருக்கள் தன்னை அவமானமா பார்க்கறதையும் தன்னுடைய விடாமுயற்சியின் ஜபத்துக்கு சாதனமாக பயன்படுத்திக்கிறார். அதனுடைய இறுதிக்கு அங்கே வராரு, தன்னுடைய வலி, தன்னுடைய கேலி, மக்களால் இது எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து தன்னை தூரம் கொண்டு போறதில்ல, அதை கடவுள்கிட்ட கிட்ட வருவதற்காக பயன்படுத்துகிறார். இதுல இருந்து ஒரு பாடம் நம்ம படிக்கணும். இங்க உட்கார்ந்து இருக்கிற நாம் எல்லோருமே நம்முடைய பாடுகள் நம்மளை ஆண்டவர் கிட்ட நெருங்கி கொண்டு வரணும். நம்முடைய பாடுகள் ஆண்டவர் கிட்ட நம்மளை நெருங்கி கொண்டு வரணும். அதுதான் பாடுகளுடைய பராமரிப்பின் நோக்கம். அது உங்களுக்கு கொண்டு வருதா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கஷ்டம் கொடுக்குறாரு, கஷ்டமா இருக்குது, கஷ்டமா இருக்குதுன்னு புலம்புறோம். ஒருவேளை கஷ்டமே இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு எல்லாம் நல்லா இருக்குது, பிள்ளை குட்டிங்க நல்லா, வேலை பிரச்சனை இதான், எல்லாம் இன்பம், சொர்க்கம், என்ன பண்ணுவோம், ஜபிக்கிறதே இல்லை, நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர்றதே இல்லை. நம்ம நீங்க அப்படி இருக்கீங்களா? நான் அப்படிதான் இருப்பேன். எல்லாம் நல்லா போச்சுன்னா ஜபம் ரொம்ப குறைஞ்சுதான் போவேன் என் வாழ்க்கையில பாக்குறேன். அப்படிதான் நமக்கு, நம்ம பாவிகள் என்ன ஒரு குறையும் இல்லாம இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர்றதோ, அது வர்றதோ இல்லை. ஆனா யோசிச்சு பாருங்க, எந்த காரியம் நமக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குதோ, மன வருத்தம் கொடுக்குதோ, எந்த அளவுக்கு அது ஆழமா வருத்தப்படுதோ, அந்த அளவுக்கு நம்ம ஜபிக்கிறவர்களா ஆகிறோமே. அப்படி உங்க கஷ்டங்களை பாக்குறீங்களா? உங்களுக்கு வர வேதனைகள், கஷ்டங்கள், சோர்வுகள், அதெல்லாம் தானே ஆண்டவர்கிட்ட என்ன நெருங்கி கொண்டு வருது. அது அப்படி பயன்படுத்துறீங்களா? அது இல்லைன்னா அது வெரி ராங். அதனோட நோக்கமே சீர்கொலையுது. அது எதுக்காக ஆண்டவர் அமைச்சிருக்காருன்னு புரியாம அதுல சோர்படைஞ்சுக்கிட்டு அதையே ஒரு சாதனமா ஆண்டவர்கிட்ட இருந்து தூரம் போறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு பாவம் செய்யறதுக்கு பயன்படுத்துறீங்கன்னா உத மேல உத உழுவோம் உங்களுக்கு. உத மேல உத உழுவோம். ஆண்டவர் சொல்ற கர்த்தர் உன்னை சிச்சிக்கும் போது அதை அற்பமா என்னாதே, அது ஆண்டவர்கிட்ட அவர் நெருங்கி அவருடைய பரிசுத்தத்தில் நீ பங்காளிகள் ஆகணும், உங்ககிட்ட கொண்டு வரணும்னு உனக்கு அனுப்புறாரு. நீ அதையே வச்சுக்கிட்டு அவர்கிட்ட தூரம் போறியா? உத மேல உத உனக்கு உழுவும். அதை நம்ம பார்த்து இங்க படிக்கணும். ஆண்டவர் பாருங்க, தனக்கு வர இந்த இக்கட்டான பாடுகளையும் ஆண்டவர்கிட்ட இருந்து தூரம் போறதுக்குல கிட்ட தழுவதற்கு, கிட்ட விடாமுயற்சியின் ஜபத்தை இன்னும் ஊக்கப்படுத்துவதற்கு பயன்படுத்தி வர்றாரு. 1-18 வரைக்கும் ஓகே. ஒரு பரிசுத்த, ஒரு பலவந்தமாக நிராகரிப்பை மறுக்கிற மாதிரி நீங்க இல்லன்னு சொல்லவே முடியாது. எனக்கு பதில் கொடுத்தே கொடுக்கணும்னு பண்ற ஜபத்தை பாருங்க, 19 வசனத்துல. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாயிராதையும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். ரொம்ப பவர்ஃபுல் ஜபம் இது. 3:19-20-21 இதுக்கு முன்னாடி 18 வசனங்கள்ல சொன்னதை தான் அவர் சுருக்கி அருமையா விதவிதமா அவர் சொல்ற. யோசிச்சு பாருங்க, விதவிதமான படங்கள் இதே சொன்னது தான். பாயிண்ட் ஒன்னு தான். பாயிண்ட் என்ன? ஆண்டவரே, நீங்க என்னை கைவிட்டீங்க, என்னை மீண்டுமாக உங்களுடைய உறவை கொடுத்து புதுப்பித்து என்னுடைய பலியை ஏற்றுக்கொண்டுங்கன்னு எனக்கு உணர்த்தணும். அதுதான் பாயிண்ட். ஆனா என்ன வெரைட்டி, என்ன உருவகாலி, என்ன உணர்ச்சிகள், என்ன வியாகுலம். நம்ம மென்னுக்கு நம்ம ஜெபிக்க சொல்றோம், வினோத் ஒரு லிஸ்ட்டை அனுப்புறாரு. நான் அடிக்கடி எல்லாருக்கும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது, அந்த லிஸ்ட்டை வந்து அந்த லிஸ்டே ஒரு கிளிப்புள்ள மாதிரி ஜெபிக்கிறதுக்கெல்லாம் அந்த லிஸ்ட்டை அனுப்புறது. நம்ம அந்த லிஸ்ட்டை பார்த்து அது ஒரு குறிப்பு, அந்த குறிப்பை வைத்து நாம் அந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அது தான் தேவை. அதை வந்து நம்ம வேதபூர்வமாக நம்ம ஜெபிக்கணும். எப்படிங்க அது இல்லாமல் எப்படிங்க ஜெபிக்கிறதுனா, அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு இதுதான் ஒரு தேவை. தனிப்பட்ட ஆளாக இது சபைக்கு ரொம்ப தேவை, சர்ச்சுக்கும் சமுதாயத்துக்கும் இதுக்கு தேவை. என்னால் என்ன ஊழியம் செய்ய முடியும் ஆண்டவருக்கு? என்னால் ஜெபிக்க முடியும் இல்லையா? என்ன ஒன்றும் இல்லைனாலும் என்னால் ஜெபிக்க முடியும் இல்லையா? அந்த தேவையை எடுத்துக்கிட்டு நான் ஆழமாக சிந்தித்து பார்ப்பேன். என் இருதயத்தில் என்னுடைய தேவைக்கு நான் ஜெபித்தா அதை எப்படி ஜெபிப்பேன் நான்? ஒருவேளை எனக்கு ஏதோ ஆயிடுச்சு உடம்புக்கு, இல்லை பிள்ளைக்கு வீட்டில் ஏதோ ஆயிடுச்சுன்னா நான் எப்படி ஆழமாக ஜெபிப்பேன்? அதை ஆழமாக நம்ம மனசில் உணரணும். அதை ஆழமாக உணர்ந்து தனிப்பட்ட விதத்தில் அதுக்காக ஜெபிக்கும் போது அதை குறித்த ஒரு ஊக்கம் நம்ம மனசில் ஏற்படுது. எப்போ ஊக்கம் வருதோ அப்போ சொல் திறன் பயங்கரமாக வரும். ஊக்கம் சொல் திறனை நமக்கு கொண்டு வருகிறது. பாருங்கள், அதை மனசில் வச்சுக்கோங்க. நானும் ஒரு பிரசங்கத்தில் எவ்வளோ ஊக்கமாக இருக்கிறனோ அதை மனசில் ஊக்கமாக இருக்கணும். ஊக்கமாக இருந்தால் தான் எங்கெங்கிருந்தெல்லாம் வார்த்தைகள் வரும், யோசிக்காத வார்த்தைகள் வரும். ஏன்? அந்த பிரசங்கத்தில் இருக்கிற ஊக்கத்தினால தான் இத்தனை வார்த்தைகள்லாம் வருது, இத்தனை இதெல்லாம் பேசுது. எங்கேருந்து அந்த பிரசங்கத்தில் மனசு ஊக்கம் வந்துருச்சுனா போதும், பயங்கரமாக வரும். ஜபத்துலேயும் அதாதங்க. அந்த ஜப பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டை நினச்சி பார்த்து நம்ம நாட்டுக்காக ஜபிக்கணும். என்ன அந்த மோசமாக இருக்கிறாங்க, என்ன இது இருக்குது, ஐயோ இது ஆண்டவர் பதில் கொடுத்து நம்ம நாட்டை மாற்றினானா எப்படி இருக்கும், அதை நினச்சி 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 பார்த்து அதில் பயங்கரமான ஆசை வந்தா. ஃபர்வன்சி ஆல்வேஸ் பிரிங்ஸ் எலக்வென்ஸ்னுவாங்க. அதான் ஊக்கம் சொல் திறனை கொண்டு வரும். பல விதங்கள் அந்த தேவையை நம்ம உணரும் போது விதவிதமான வாதங்களையும் விதவிதமான வாக்குத்தத்தங்களை எடுத்து மன்றாடுறதும் ஆண்டவர்கிட்ட கேட்கறதும் விதவிதமான கோர்வையான வார்த்தைகள் கோர்வையான வாதங்களை மனசு வாயிலேருந்து வரும். அதை நீங்களாம் அனுபவிக்கணும். அது ஆசைப்பட்டால் தானே, அது ஒரு விக்குவமான ஜபமாக இருந்தால் தானே அதைத்தான் செய்யணும்னு பார்க்குறோம். என்ன செய்யுங்க பாருங்க, ஆண்டவர் அப்படி தான் செய்கிறார். ஒரே காரியம்தான், பாயிண்ட் ஒன்று தான். ஆனால் எவ்வளோ ஊக்கம், எவ்வளோ இதில் அருமையாக அது சொல்றாரு. அதைத்தான் நம்ம பார்த்து படிக்கணும். ஒரே காரியத்தை கிழிப்புள்ள மாதிரி சொன்னாலும் கேட்குறவங்களும் சரி சோர்வடைஞ்சிருவாங்க. என்ன ஒரே போட்ட ரெக்கார்டே போடுற மாதிரி இருக்க ப்ரேயர் மீட்டிங்ல, நம்ம அப்படி பண்ணிடக்கூடாது இல்லைங்களா? அதே நானே போட்ட ரெக்கார்டே போட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ, ஒரு சாமன்ல நீங்க யாருமே ப்ரேயர் மீட்டிங்கே வரமாட்டீங்க இல்லைங்களா? அது ஜபம் பண்ணும்போது நம்ம போட்ட ரெக்கார்டே போடுறதுக்கு நம்ம மறுத்து பார்க்கணும். அது எப்படி இன்னும் ஒரு இதா அருமையாக உணர்ந்து உணர்வுபூர்வமாக அந்த விஷயங்களை உணர்ந்து சொன்னதே சொல்லாமல் சொல்ல நம்ம பார்த்துக்கணும். பாருங்க, ஆண்டவர் வந்து ஊக்கத்தோடு ஜபிக்கிறார் தன் பிதாவுடைய பிரசன்னத்துக்காக. இந்த மூணு வசனங்களில் எத்தனை மூணு வசனங்கள் தான், 12 வசனங்களில் சொன்ன காரியங்களை அதை எப்படி சொல்கிறார் பாருங்களா, மாற்றி தான் சொல்கிறார். தனக்கு வேறு பேரை கொடுத்துக்கிறாரு, தன் பிதாக்கு வேறு மாதிரி கூப்பிடுறாரு, தன் சத்துருக்களை வேறு மாதிரி கூப்பிடுறார். அது மூணும் இப்போ இருக்கிற கடைசி இறுதி வந்திருக்கிற இதுக்கு ஒரு கோர்வையாக பலமாக வல்லமையாக மன்றாடுறதுக்கு அந்த வார்த்தைகளை தீவிரப்படுத்துகிறார். கவனிச்சு பாருங்க, தன் பிதாக்கு ரெண்டு பேரை கூப்பிடுறாருங்க. இது வரைக்கும் பிதா என்ன ஓ சொல்லி ஆண்டவர், அது இங்கே வந்து அந்த 19 வசனத்தில் என் கர்த்தாவே, மை லார்ட், என் பலனே. நம்மெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ ஒரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு அதை விட்டா வேறு இல்லை, வேறு வேறு யூஸ் பண்ண கற்றுக்கணும் நம்ம. என் கர்த்தாவே, என் பலனே. ஏன் ஏன் அதை யூஸ் பண்ணுறாரு யோசிச்சு பாருங்க. இன்னொன்று அதை பார்க்க போகிறோம். ரெண்டாவது தனக்கு ரெண்டு பேரை கொடுத்துக்கிறார். என் ஆத்துமா, தன்னை சொல்லும் போது என் ஆத்துமா எனக்கு அருமையானதை. தன் சத்ருக்களுக்கு இது வரைக்கும் பல விதத்தில் கூப்பிட்றாரு, அதையும் இங்கே இது கெடாக்கள் எப்படி நாய்கள்ன்றாரு, சிங்கம்னார். இங்கே தன் சத்ருக்களுக்கு பட்டையும் இன்னொன்று காண்டாம் இருக்கும், காண்டாம் இருக்கும். எப்படியெல்லாம் வார்த்தைகள் இருக்கு பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, இப்போ எல்லாத்தையும் ஒன்றிணைக்கப்பட்டு மன்றாடி கேட்கணும். அது நாலு வேகமாக அவசரமாக வியாகுலத்தோடு மன்றாடுகிற நாலு விண்ணப்பங்களை பாருங்களேன். அந்த 19 வசனங்கள்ல இருந்து, நீர் எனக்கு தூரமாயிராதியும், ஒன்று, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும், என் ஆத்துமாவை தப்புவியும், என்னை ரட்சியும். ஒரே காரியம்தான், நீர் எனக்கு தூரமா இருக்க கூடாது, எனக்கு சகாயம் பண்ணுங்க, என் ஆத்துமாவை தப்புவியும், எனக்கு ரட்சியும். என்ன வெரைட்டி பாருங்களேன் இந்த ஜபத்துல, எவ்வளவு ஊக்கம், எவ்வளவு அந்த சொல் திறன் இருக்கு அதுல. இதுதான் இறுதி ஜபம். பிதாவு இல்லைன்னு அவர் சொல்லக்கூடாது. அதனால பிதாவை பார்த்து கர்த்தாவேன்னு கெஞ்சினார். கர்த்தாவே நம்போது யாவே, நான் இருக்கிறவரா இருக்கிறேன்னு தனியல்புள்ள தேவனே, உமக்குள்ள எல்லா உயிரும் இருக்கு, யார் மேலேயும் நீர் சார்ந்து இல்லை, சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர். உமக்கு ஒப்பா இருந்த நான் மனித சார்பாக மனித கோலம் அடிமையின் கோலம் எடுத்து என்னுடைய பலத்தை நான் பயன்படுத்த நிராகரிக்கிறேன். இப்போ துளி கூட பயன்படுத்த மாட்டேன், முற்றிலுமா உன்னில தான் சார்ந்திருக்கேன். நீங்க தனியல்புள்ள தேவன், மரணமே இல்லாத சகாமை உள்ள என்றென்றும் வாழக்கூடிய ஐ ஆம் நீங்க. ஆனா நானும் செத்துக்கிட்டு இருக்கிறேன், என் பலன் போய்கிட்டு இருக்கிறேன். ஏன் நாங்க, நான் என் பலத்தை எல்லாம் பயன்படுத்த நிராகரித்து உன் பலத்துல மாத்திரம் சார்ந்திருக்கிறேன். என் சர்வ வல்லமை உள்ள தேவன், விசுவாசத்தினால் உன் பலத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆகவே கர்த்தாவே தன்னியல்புள்ள தேவனே, ஐ ஆம் என் பலனே, உங்க பலத்துல தான் நான் வாழ்றேன். என் பலமா நீங்க இருக்கிறீங்க, என் பலம் இப்ப செத்துக்கிட்டு இருக்கு, என் பலம் இப்ப போயிட்டு இருக்குது, அது பொழைக்கிற அழிய போகுது, பொழைக்க அதுக்காக மன்றாடுகிறேன். கர்த்தாவே என் பலனே, தாவீதுடைய இது வருது, கர்த்தாவே என் பலனே. தன்னை எப்படி சொல்றாரு பாருங்களேன், என் ஆத்துமா எனக்கு அருமையானதை. 20 வசனத்துல, என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாயின் தூஷணத்திற்கும் தப்புவியும். மனித ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா தான் நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கணும், அருமையானதா இருக்கணும். ஏன்னா விலை உயர்ந்தது நம்ம ஆத்துமா. ஆனா பாவத்துல குருடாக்கப்பட்ட நமக்கு அருமையானது என்ன, இந்த உடம்பு தான். உடம்பு அருமையா சாப்பிட்டா போதும், உடம்பு அருமையா துணி போட்டா போதும், ஆத்மா பத்தி அக்கறையே இல்லை. ஆனா கிறிஸ்துக்கு ஞானம் உள்ளவர், அவரு சத்தியம் தெரிகிறவர் இல்லையா, அவர் சொல்றாரு என் ஆத்மா எனக்கு அருமையானதை, எனக்கு மிக மிக விலை உயர்ந்த, என்னுடைய டார்லிங், விலை உயர்ந்த முத்து, விலமதிக்க முடியாத என்னுடைய ஆத்மா. அது இழந்தா எல்லாம் இழந்த மாதிரி தான். கிறிஸ்துவுடைய ஆத்மா இப்ப ஆபத்துல இருக்கிறது, அதைத்தான் சொல்றாரு என் ஆத்துமா எனக்கு அருமையானதை. ஏன், என்ன ஆபத்து, நம் பாவங்களை தன்மேல் சுமந்ததுனால், நமக்காக அவர் பாடுபடுறதுனால். அது வந்து இப்போ என் ஆத்துமாவை பட்டயத்துக்கு காப்பாத்தும்ன்ற, பட்டயத்திலிருந்து காப்பாத்தும், தப்புவியும், பட்டயத்திலிருந்து தப்புவியும். என்ன பட்டயம், அவருடைய அருமையான, அவருடைய விலை உயர்ந்த, நம்ம ஆத்மாவே அவ்வளோ வேலை. இயேசு கிறிஸ்துடைய ஆத்மாவை யோசிச்சு பாருங்க, எவ்வளோ மகத்தான வேலை. அந்த ஆத்மாவை தன்னுடைய தெய்வீகத்தோடு அவர் இணைத்துக்கிட்டாரு. இப்போ அந்த ஆத்மாவுக்கு பெரிய ஆபத்து இருக்கு. என்ன அது, பட்டயத்துக்கு மாட்டியிருக்கு. என்ன அந்த பட்டயம், கடவுளுடைய நீதி, கடவுளுடைய கோபாக்கின சாபத்தின் பட்டயத்தில் அகப்பட்டிருக்கு. ஓ, கிறிஸ்துவுடைய ஆத்தும பாடுகளை நம்ம என்ன, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இவ்வளோ பட்டியல் போட்டு நம்ம பாடுகள் 1-18 வரைக்கும் பார்த்தோம். இது எல்லாமே அவருடைய சரீர பாடுகள் தான். குழந்தைகள் மாதிரி உளறிக்கிட்டு இருந்தோம், அவ்வளோதான். நம்முடைய அவருடைய உண்மையான ஆத்மா நமக்கு இப்போ பாடுகளுடைய பயங்கரம் வந்து அவருடைய ஆத்மாவில் பட்டார். அது நமக்கு எட்டவே எட்டாது. நம்முடைய முப்பிதாக்களே அறியக்கூடாத சமுத்திரம், அது ஆழம் இல்லாத அறியக்கூடாத சமுத்திரம். இது வரைக்கும் நம்ம சரீர பாடுகளை தான் பார்த்தோம். ஆனால் நம்முடைய குற்றத்தையும், நம்முடைய பாவத்து குறித்த கோபாக்கினையும், சாபத்தையும், நியாயப்பிரமாணத்தை மீறுகிற சாபத்தை எல்லாம் அவர் மேலே போட்டும்போது, அவர் மேலே சுமத்தப்படும் போது, அவர் பரிசுத்த ஆத்மா எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கோன்னு எந்த மனித சிந்தனையும் அதை கிரகிக்கவே முடியாது. நமக்கு வெறும் சூப்பர்ஃபிஷியலா அதுதான், அதை பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா அந்த ஆத்மா பட்டய தேவனுடைய நீதியின் பட்டயத்துல மாட்டி தவிக்குது. தேவனுடைய நீதியின் பட்டயம் நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும். நியாயப்பிரமாணம் ஒவ்வொரு கீழ்ப்படிதலுக்கும் சாபத்தை அறிவிக்குது. தேவன் முதல் கற்பின தேவனாகிய கற்றை முழு இருதயத்தோட அன்பு கூறின அந்த செயலனா சாபம். நம்ம எல்லாம் அப்படி அந்த நம்மளும் சரி, பல ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாடுல தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் செய்த எல்லா நியாயப்பிரமாணத்தின் கீழ்ப்படிதல் உடைய சாபங்களும் சேர்ந்து 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 ஒரு பெரிய ஸ்டோர் ஹவுஸ் டேம் மாதிரி சேர்க்கப்பட்டிருந்துச்சு. அது அந்த அது எல்லா காலத்திலையும் அது சேர்க்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் அவங்கள நிச்சயமா அது வெட்டி இருக்கணும் அந்த பட்டயம், அந்த அந்த அவங்களுடைய மீறுதலுக்கு நியாயப்பிரமாணம் அவங்கள தண்டிச்சிருக்கணும். ஆனா அவங்கெல்லாம் தப்பிச்சுட்டாங்க. ஆனா அவருடைய அவங்களுடைய சார்பாக சிலுவையில் அவர் வந்து தொங்கும் போது அந்த பட்டயம் அவர் மேல, அது முதல் தடவை எத்தனையோ காலம் காத்திருந்த பட்டையை உருவி அவரை துண்டு துண்டா ஆக்குச்சு. எத்தனை ஆயிரம் காலங்கள் நீங்கள் நான் செய்த பாவம், பேர் வரப்போற மக்கள் செய்கிற எல்லா பாவத்தின் நியாயப்பிரமாணத்தின் மீறுதலின் சாபத்தின் தண்டனை எல்லாம் டேம் மாதிரி அவர் மேல பாஞ்சிச்சு. கிறிஸ்து சாபமாய் பாவமாகி நமக்காக பலி ஆகும்போது அதை அவர் சொல்றார், தாங்க முடியாம என்னுடைய ஆத்மாவை பட்டயத்துல இருந்து விடுவியும். எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும் அவரு, அதுக்காக கெஞ்சுகிறார், ஆண்டவரே அதுல இருந்து விடுவித்து உம்முடைய பிரசன்னத்தின் ஆறுதலை உறுதியும் தாரும். என்னுடைய என்னுடைய ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் தூஷணத்திற்கும், நாய்களின் தூஷணத்திற்கும் தப்புவியும். நாய்களின் தூஷணம், யார் இந்த நாய்கள்? எத்தனை பிசாசின் ஒரு பக்கம் மனுஷருங்க அவரை நிந்திக்கிறாங்க, தேவனுடைய சாபத்துல நீ சாகுறன்னு, அதுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசுங்க. அவர் யோசிச்சு பாருங்க, ஒரு குற்றம் நம்ம மேல, நம்ம பாவ குற்ற தப்பு செஞ்சிட்டோம், ஒரு குற்றம் நம்மளை வாட்டுதுன்னா சாத்தானோ அசுத்தாவிகளோ வந்து நம்மளை என்ன சில நேரங்களில் தொந்தரும், இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டியே, நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, அது இயேசு என்னை மன்னிப்பாரு, இயேசு என் பாவங்களை கழுவி இருக்கிறாரு, போ அப்படின்னு துரத்தினாலும் போக மாட்டேன். இந்த நாய் இங்க துரத்தினா போறது இல்லை இல்லைங்களா? திருப்பி 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 வந்து இதுதான் அதுங்களுக்கு இற மாதிரி வந்து நம்முடைய அவமானத்தையும் குற்ற உணர்வையும் பயன்படுத்தி நம்மளை இன்னும் குற்றப்படுத்து. ஒரு குற்றத்தை இயேசுக்கு எல்லா குற்றத்தையும் தன் மேல் சுமத்தும் போது இந்த நாய்களின் தூஷணம் எவ்வளவு இருந்திருக்கும் அவருக்கு. இவ்வளோ கடவுள் உன்னை கைவிட்டுட்டாரு, அவ்வளோதான், இவ்வளோ பாவத்தெல்லாம் சுமந்துக்கிட்டு நீ எல்லாம் எப்படி பரிகாரம் செய்ய முடியும், இல்லை அப்படி இப்படின்னு நாய்களின் தூஷணத்திற்கு என்ன தப்புவியும். ஒரு பக்கம் பட்டையும் நீதியின் பட்டையும் ஆத்துமாக்கு என்னென்ன செஞ்சிச்சோ யாருக்கு தெரியும், இன்னொரு பக்கம் இந்த நாய்களின் தூஷணம். அதை எப்படி சொல்றார், நாய்களின் தூஷணத்திற்கு இன்னொரு இன்னொரு அவமானமும் பயன்படுத்துறார். 21வது வசனம் கடைசியில் பாருங்களேன், காண்டா மிருகத்துக்கு கொம்பு, என்ன ஒரு படம், என்ன ஒரு படம். காண்டா மிருகம், எத்தனை பேர் காண்டா மிருகத்தை கொம்ப தொட்டு பார்த்துருக்கிறீங்க? தொட்டா அவ்வளோதான் நீங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு ஒரு வீசு வீசுச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கொம்பு இருக்கும் பெருசு, அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கொம்பு இருக்கும், ஒரே கொம்பு தான், அது ரெண்டு இல்லை. அந்த கொம்பு சொல்லுவாங்க, அது காண்டி போய் இடிச்சுக்கிட்டு போச்சுன்னா செவராது பாறையாது எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிக்கிட்டே போவோம் அந்த கொம்பு வச்சுக்கிட்டு. இது என்ன படம்னா, தோக்க வைக்க முடியாத ஒரு ஒரு பலன், ஒரு வல்லம். அந்த தடி காண்டா மிருகம் பெரிய உடம்பு வச்சு தன்னுடைய பலமெல்லாம் முழுசா தனக்கு இருக்கிற கொம்புல தான் காட்டுது. அங்க மாட்டினீங்க அவ்வளவுதான். இயேசுடைய உச்சகட்ட பாபத்து பயங்கர வேதனை எப்படி விவரிக்கிறார் பாருங்களேன், என்ன வார்த்தைகள். ஒரு அந்த அந்த துஷ்ட மிருகத்துக்கிட்ட மாதிரி துஷ்ட, இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா வைல்டு ஆக்சன் வருது, துஷ்ட மிருகம் அது. அது அப்படியே அது அவர் வயிற்றுல பாஞ்சி அவர் துண்டு மனுஷனையே ரெண்டா கிழிச்சிடுற மாதிரி ஒரு வேதனை அவருக்கு. காண்டா மிருகத்துக்கு கொம்புக்கு நடுவில் மாட்டியிருக்கு, அதை இன்னும் தீவிரப்படுத்தும்படிக்கு பாருங்களேன். அதுக்கு அப்புறம் சொல்றாரு, சிங்கத்தின் வாயிற்கு என்னை தப்புவியும். ஏற்கனவே அதை நம்ம பார்த்தோம், அதை பார்க்க வேண்டியதில்லை. இதெல்லாம் தன்னை பத்தி, தன் பிதாவே என் கர்த்தாவே என் பலனே என் ஆத்துமா அருமையான ஆத்துமா, தன்னுடைய சத்துருக்களை விவரிக்கிறாரு. இந்த நாய்களின் தூஷம் பட்டயம், தேவனுடைய நீதியின் பட்டயம், நாய்களின் தூஷம், காண்டாமிருகத்தின் கொம்பு. அடுத்ததாக அவருடைய விண்ணப்பத்தை பாருங்க, இப்படியெல்லாம் எனக்கு இருக்காண்டவரே, ஆனாலும் கர்த்தாவே என்ன கேட்கிறாரு, நாலு காரியத்தை கேட்கிறார், எனக்கு தூரமா இராதையும் பிரசன்னம் கெஞ்சுக்கிறேன், எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் ஒரே விண்ணப்பம் அதுதான், எனக்கு தூரமாக இராதியும், என்னை ஏன் கைவிட்டீர், தூரமாக இராதியும். இன்னுமே அது தாமதப்படுத்த முடியாது, என் உயிர் போய்கிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் மினிட்ஸ் செகண்ட்ஸ் நம்ம உயிர் போயிடும், தாமதியாதியும் அது சேர்க்கிறார், தூரமாக இராதியும் எனக்கு சகாயம் செய்ய தீவிரத்து கொள்ளும், தீவிரமாக சீக்கிரமாக சீக்கிரமாக தீவிரத்து கொள்ளும் ஆண்டவரே, தூரமாக இராதியும், என் ஆவி இப்போ என்னை விட்டு போக போகுது, இன்னுமே நான் உன்னுடைய பிரசன்னத்தை அனுபவிக்காம ஆவி விட முடியாது, தீவிரத்து கொள்ளும், இதனால் தாங்க என் பலனே, எனக்கு பலமே போயிட்டு இருக்கு, தீவிரத்து கொள்ளும் என் ஆத்மாவை, எனக்கு அருமையானதையே தப்புவியும், என் ஆத்மாவை எனக்கு அருமையானதை தப்புவியும், நான் மாட்டிக்கிட்டு இருக்கு, தூரம் இருக்காதையும் கிட்ட வாரம் சீக்கிரமா செய்யும், என் ஆத்மாவை காப்பாத்துன காப்பாத்துன, அதனோட அது உச்சக்கட்ட வியாகுலம் ஆபத்து எங்க இருக்கிறாரு அவருன்றாரு பாருங்களேன், என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும் ரட்சியும். இதுதான் அவருடைய விடாமுயற்சியின் ஜபம், அவருடைய உச்சக்கட்ட விடாமுயற்சியின் ஜபம். இதுக்கு பதிலாகத்தான் கடைசியில இது இது ஊக்கத்தோடு அவர் செய்யும் போதுதான், எனக்கு பதில் அளித்து அருள் நீர் அப்படின்னு அவர் சொல்லி ஒரு வெற்றி கோஷத்தோடு அவர் இன்னுமே இந்த சங்கீதம் துதியின் தோற்றத்தில் திரும்புறத நாம் பார்க்க போறோம். நம் பாவத்துக்கு பரிகாரம் செய்து ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு தன் மகனுக்கு பதிலளித்து தன் பிரசன்னத்தை புதுப்பிக்கும் போது இனிமே இந்த சங்கீதம் துதியில மாறப்போது அதை நாம் தொடர்ந்து படிக்குவோம். இன்னைக்கு அவருடைய விடாமுயற்சியின் ஜபத்தை நாம் பார்க்கிறோம். ரெண்டு பயன்பாடுகளை இதை நான் சொல்லி நம்ம முடிக்கலாம். முடிக்கலான்ன பிறகு தான் சில பேர் கவனமாக கேட்பீங்க, ஒரு ஒரு பாயிண்ட் நான் அமைச்சிருந்தேன், முடிக்கலான்னு உடனே சில பேர் எந்திரிச்சு ஓ முடிக்க போறார். முதல் பயன்பாடு குட் ஃப்ரைடே பயன்பாடு இல்லைங்களா, நம்ம இந்த பாரம்பரியத்தெல்லாம் கீப் பண்ணுறது இல்லை, கவனிக்கிறது இல்லை. ஆனால் மக்கள் வந்து ஏன் இதை குட் ஃப்ரைடேன்றாங்க, நல்ல நாள்னு நீங்கள் நினச்சிட்டு போனால் வேதம் சொல்லுது நினச்சிட்டு போங்க, அது உங்களுடைய இது, அதை ஒன்றும் குறையா தப்பா குற்றமாக சொல்கிறதுக்கு நமக்கு வேத உரிமை இல்லை இல்லைங்களா. ஐ திங்க் அவனுக்கு சில இது ஒரு நாள் முக்கியமாக தோணுது, முக்கியமாக நினச்சிட்டு போட்டோம், அதை நீ ஏன் குற்றமாக சொல்கிறேன். ஆனால் அது வேதத்தின் படியெல்லாம் நம்ம ரூலாக ஒரு கட்டளையாக செஞ்சே செய்யணும்னு மற்றவங்க மேலே சுமத்தா, நீங்கள் நினச்சா நினச்சிட்டு போங்க, குட். அன்றைக்கி ஒரு நாளாவது நினைக்கிறீங்களே குட் ஃப்ரைடே, ஏன் அது ஆக்சுவலாக இவ்வளோ பாடு மரணம் கொடுமை இருக்கும்போது அது பேட் ஃப்ரைடேவாக தானே இருக்கணும், ஏன் குட் ஃப்ரைடே? ஏன்னா மனித குலத்துக்கு மிகப்பெரிய நன்மை நடந்தது அந்த நாளில் தான். ஈஸ்டருக்கு அர்த்தமே இல்லை குட் ஃப்ரைடேல நடந்தது நடக்கலைன்னா, ஈஸ்டரே இருந்திருக்காது இல்லைங்களா. சிலுவையில் வெற்றி சிறந்து குட் ஃப்ரைடே அன்னைக்கு தான் அவர் மரித்தார், அந்த ஃப்ரைடே அன்னைக்கு தான் மரித்தார். ஒரு ஒரு கேள்வி கேட்டோம், நான் இப்போ பாரம்பரியமாக நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க குட் ஃப்ரைடே ஈஸ்டர்னு, குட் ஃப்ரைடே பெரிய பண்டிகையா ஈஸ்டர் பெரிய பண்டிகையா, யாராவது பதில் சொல்லலாம் அன்மியூட் பண்ணி. எது சொன்னாலும் தப்புன்னு சொல்லுவார், அதனால நம்ம பேசாமையே இருந்துருவோம் ரெண்டுமே. வா ஓகே, நீங்கள் தாஸ் நீங்கள் ஓகே, நீங்களும் ஆமா இதில் இருந்தீங்க. வேறு யாராவது எது பண்டிகை? எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஈஸ்டர் தான் பெரிய பண்டிகை இல்லையா. ஓகே, 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 குட். இது அதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆனால் எனக்கு பொதுவாக ஒருத்தர் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஈஸ்டர் தாங்க, ஏன்னா இங்கே குட் ஃப்ரைடேலாம் ஒன்றும் அவ்வளோ இல்லைங்க, ஈஸ்டர் பாருங்க என்ன ஒரு கொண்டாட்டம், என்ன ஒரு இது இருக்க போது பாருங்க, குட் ஃப்ரைடேலாம் அவ்வளோ புது துணியெல்லாம் இருக்காது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், அவருடைய உயிர்த்தெழுதல் முக்கியம்தான், அதை தான் ஞாயிற்றுக்கிழமை நம்ம படிக்க போகிறோம். ரொம்ப முக்கியம், புதிய ஏற்பாடின் கர்ஜிப்பே உயிர்த்தெழுதல் தான் ரொம்ப முக்கியம். ஆனா இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்துகிறது, நம்முடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்துகிறது. அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாலும் நம்மளும் எந்திரிக்க போறோம், ஆனா ஒரு காலம் மறக்கக்கூடாது, அந்த ரட்சிப்பையும் உயிர்த்தெழுதலையும் வாங்கினது அவருடைய மரணம. அவருடைய மரணம் தான் நம்முடைய உயிர்த்தெழுதலை வாங்குச்சு. அவருடைய உயிர்த்தெழுதல் அதை உறுதி அளிக்கிறது, உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அதை வாங்கினது, நம்முடைய ரட்சிப்பை வாங்கினது வந்து அவருடைய மரணம். அவருடைய உயிர்த்தெழுதல் வந்து நம்முடைய அந்த அவருடைய மரணத்தினுடைய சிறப்பு பண்பை உறுதிப்படுத்துகிறது. ஆனா அந்த சிறப்பு பண்பு உயிர்த்தெழுதல் இல்லை, அவருடைய மரணத்துல தான் இருக்கு. அதை நீங்க விட்டுறக்கூடாது இல்லைங்களா. அந்த மரணத்தினுடைய மகத்தான பண்பு, நமக்கு மகிமையான ரட்சிப்பை வாங்கினது எது? அந்த மரணம். அதை உறுதிப்படுத்துகிறது வந்து உயிர்த்தெழுதல் இல்லைங்களா. அதனால தியாலஜி கேர்ஃபுல்லா இருக்கணும், சில நேரத்துல போக்கஸ் ஆயிடக்கூடாது. ரொம்ப தப்பான போதகங்கள் சாத்தான் இதைத்தான் பயன்படுத்தி முக்கியமா நம்முடைய பிரசங்கமோ நம்முடைய கவனமோ நம்முடைய பக்தியோ வந்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அறையப்பட்ட கிறிஸ்து தான் உயிர்த்தெழுந்தார். அதனால தான் அந்த உயிர்த்தெழுதல் மகிமை. ரொம்ப ஒரு வஞ்சனை இருக்கு, சிலுவையே பேசாம வெறும் உயிர்த்தெழுதல், ராஜாதி ராஜன் தேவாதி தேவ் உயிர்த்தெழுந்தார், மகிமையின் சிலுவையின் அவமானத்தை எல்லாம் மறைச்சிட்டு உயிர்த்தெழுதலின் மகிமையை வலியுறுத்துகிற பிரசங்கங்கள் நிறைய நடக்குது. பவுல் சொல்லல நான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பற்றி சொல்லுவதற்கு தவிர வேற எதுவுமே சொல்றதுக்கு தீர்மானித்து இருக்கிறேன்னு அவர் சொல்லல. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் உயிர்த்தெழுதலின் பிரசங்கம், ரட்சிக்கும்படி தேவனுடைய வல்லமையா இருக்குதுன்னு சொல்லல. சிலுவையில் அறையப்பட்ட த மெசேஜ் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் செய்தி தான் ரட்சிப்புக்கு வல்லமை கொடுக்கிற. உயிர்த்தெழுதல் அவருடைய மரணத்தின் மதிப்பை உறுதிப்படுத்துகிறது. ஆனா மதிப்பு அவருடைய மரணத்துல தான் இருக்கு. ஆகவே நம்முடைய பிரதான கவனம் அவருடைய மரணம், அந்த மரணம் உயிர்த்தெழுதல் மகத்தானது தான். அந்த மரணத்தோடு வந்த உயிர்த்தெழுதல் தான் மகத்துவம். அதனால அதை நம்ம திருப்பி போடக்கூடாது. அதோட வஞ்சனையை நம்ம புரிஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான பாடம், விடாமுயற்சியின் ஜபத்தினுடைய மகத்துவத்தை பாருங்க. நம்முடைய மீட்பு வெற்றியா சிறந்தது, நம்முடைய மீட்பு சம்பாதிக்கப்பட்டது விடாமுயற்சியின் ஜபத்தின் சாதனத்தின் மூலமாக. இயேசுடைய பணி தான், இயேசுடைய பணியை வைத்து விடாமுயற்சியின் சாதனத்தை பயன்படுத்தி நமக்கு உச்சக்கட்ட மீட்பு அவர் சம்பாதிச்சார். இதனால வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழணும்னா விடாமுயற்சியின் ஜபம் இல்லாம வாழவே முடியாது. நம்ம ஜபம் என்ன? ஏதோ தூங்கி எந்திரிச்சு ஜபிச்சு போறது தான் ஜபம். கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல ஆண்டவரேன்னு முடிச்சு ஒரு ஜபத்தை அடிச்சுட்டு போயிடுறோம். விடாமுயற்சியின் ஜபத்தை பார்த்து படிங்க. வேதம் அதை கட்டளையிடுகிறது, வேதம் அதுக்கு பல உதாரணங்கள் கொடுக்கிறது, வேதம் அதை நாம் செய்யாத போது நம்மளை குற்றப்படுத்துகிறது. இயேசு பல உதாரணங்கள் ஓமைகளை கொடுத்து விடாமுயற்சி ஜபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். அதை நாம் படிக்கணும். எப்படி நம்முடைய ரட்சிப்பு விடாமுயற்சியின் ஜபத்தின் சாதனத்திலையும் ஒரு பங்கு வகிச்சிச்சோ, அந்த ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையில பலிக்கிறது இயேசு செஞ்ச பணி தான். ஆனா அந்த பலிக்கிறதும் அந்த விடாமுயற்சியின் ஜபம் ஒரு முக்கியமான சாதனம் வகிக்கிறது. நம் கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய உயிர்த்தெழுதன் ஆசீர்வாதங்கள், மரணத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும்னா விடாமுயற்சியின் ஜபம் இல்லாம நம்ம வாழ்க்கையில வெற்றிகரமா நம்ம வாழ முடியாதுங்க. இதை நம்ம பார்த்து ஒன்று படிப்போம், நம்ம தொடர்ந்து ஜபிக்கலாம்.